2017 ஆகஸ்ட் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் சேர்க்கிறார் அடிப்பொடி தீனா ராமச்சந்திரன். சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். சந்திப்பில் உதவி முனைவர் குடவாயில் பாலசுப்பிரமணியன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வீட்டின் முகப்பில் சிவன் இஸ் நெவர் அப்பீல் டு இன் வெயின் எனும் ஜியு போப்பின் வரி வரவேற்கிறது. வரவேற்பறை மேசையில் சேக்கிழார் பெருமானும் ரோஜா முத்தையா செட்டியாரும் வரவேற்கின்றனர். சேக்கிழார் அடிப்பொடி தில்லைஸ்தானம் நடராஜன் ராமச்சந்திரன் எனும் தீனா ராமச்சந்திரன் பூஜையில் இருக்கிறார். இலக்கிய கலாநிதி சித்தாந்த கேசரி, சைவ சித்தாந்த கலாநிதி சித்தாந்த சைவ செம்மணி, பாரதி சீர் பரவுவார், பாரதி சித்தாந்த செம்மல், கபிலவாணர் விருது, தமிழக அரசின் மகாகவி பாரதி விருது என அடுக்கடுக்காக பல கௌரவங்கள் பெற்ற அறிஞர் இவர். 83 வயதை கடந்தும் சைவ சித்தாந்த சொற்பொழிவு, திருமுறை வகுப்பு, திருமுறை மொழிபெயர்ப்பு என்று சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். பாரதியாரின் கவிதைகள் முழுவதையும் ஆங்கிலத்தில் பெயர்த்திருக்கிறார். இவரது திருமுறைகள் மொழிபெயர்ப்பு அறிஞர்களால் போற்றப்படுவது. சைவ சித்தாந்த நூல்கள் சேக்கிழார் வரலாறு, பட்டினத்தார் வரலாறு, சிவஞான முனிவர் வரலாறு என பல நூல்களை ஆங்கிலத்தில் தந்திருக்கிறார். தமிழிலும் நூல்கள் பலவற்றை பதிப்பித்திருக்கிறார். இலக்கியம், சித்தாந்தம், வாழ்க்கை வரலாறு என பல பிரிவுகளில் நூல்களை எழுதியிருக்கிறார். இலங்கை, லண்டன், பஹ்ரைன் என பல வெளிநாட்டு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு தமிழ் சைவம், சைவ சித்தாந்தம் ஆகியவை குறித்து உரையாற்றி இருக்கிறார். இவரது வீட்டு நூலகத்தில் 50,000 மேற்பட்ட நூல்கள் சேகரத்தில் உள்ளன. சேக்கிழார் அடிப்பொடி என்னும் தலைப்பில் இவரது வாழ்க்கை வரலாற்றை பேராசிரியர் இரா சுப்பராயலு எழுதியிருக்கிறார். www.drtnr.org என்ற தளத்தில் இவரது வாழ்க்கையும் நூல்களும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. தஞ்சாவூரில் அவரது இல்லத்தில் அவரை சந்தித்து உரையாடினோம். அதிலிருந்து, வழக்குரைஞரான உங்களுக்கு இலக்கிய ஆர்வம் எப்படி வந்தது?
நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம். அந்த காலத்தில் ஆங்கில இலக்கிய ஆசிரியர்கள் அவற்றை மிகவும் சுவாரஸ்யமாக நடத்தினார்கள். ஷேக்ஸ்பியர், மில்டன் என்று நானாகவே தேடி படித்தேன். தீவே கோபாலையர் மிகச் சிறந்த தமிழறிஞர், தமிழுக்காக உழைத்த மிகப்பெரிய தியாகி. அவரது தம்பி என் வகுப்பு தோழர். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை கேட்டாலே போதும், நமக்கு தமிழ் ஞானம் வந்துவிடும். நான் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டது அவரிடம்தான்.
உங்கள் பாரதி காதலை விவரியுங்கள்.
சிறுவயதிலேயே எனக்கு அவர் மீது ஈடுபாடு. என் அக்கா கணவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவரது மகன் எழுத்தாளர் தீசா ராஜு. அக்காலத்தில் தெருவெல்லாம் பாரதி பாடல்களை மக்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள். திருலோக சீதாராம் போன்ற நண்பர்களின் தொடர்பால் அந்த ஆர்வம் அதிகரித்தது. பாரதியின் பாடல்களை மொழிபெயர்த்து சிவாஜி இதழில் வெளியிட்டேன். பாரதியாரின் படைப்புகளை ஆங்கிலத்தில் வெளியிட தமிழ் பல்கலைக்கழகம் முடிவு செய்தபோது அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தது. அதுவரை பாரதியாரை பற்றி ஆங்கிலத்தில் பலர் எழுதியிருந்த எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டேன். பாரதியாரே தன்னுடைய பாடல்களை ஆங்கிலத்தில் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார். பேராசிரியர் பி மகாதேவன் எழுதியிருக்கும் பாரதியின் ஆங்கில வாழ்க்கை வரலாற்று நூலில் அவரது ஆங்கிலத்தை மிகவும் உயர்வாகச் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு ஆங்கில அறிவை வைத்து கொண்டு இந்த மனிதர் ஆங்கிலத்தில் அதிகம் எழுதாமல் போய்விட்டாரே என்று அவர் வருந்துகிறார். பாரதிக்கு ஷெல்லி, கீட்ஸ் ஆகியோர் மேல் அதிக ஈடுபாடு உண்டு. அதனால்தான் தனது புனைப்பெயரை ஷெல்லிதாசன் என்று வைத்து கொண்டார். வால்ட் விட்மனே இன்று உலகமெல்லாம் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் அவரை பற்றி அறிந்து புகழ்ந்து எழுதிய ஒரே இந்தியர் பாரதிதான்.
திருலோக சீதாராமுடனான உங்கள் நட்பு குறித்து?
பாரதிக்கு அத்தாரிட்டி என்றால் பாரதிதாசன், அவரை அடுத்து திருலோக சீதாராம். எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் நடத்திய சிவாஜி இதழின் ஆசிரியர் குழுவில் இருந்தேன். அவர் ஆகமம் சாஸ்திரம் எல்லாம் அறிந்தவர், சிறந்த கவிஞர், நல்ல சொற்பொழிவாளர். அவருடைய தேவசபை கூட்டங்கள் புகழ்பெற்றவை. அவருடைய கவிதைகள் என்னை ஈர்த்தன. அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சிவாஜி இதழில் வெளியிட்டேன். அவருடைய கவிதைகளையெல்லாம் தொகுத்து த பொயட்டிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் திருலோக சீதாராம் வித் டிரான்ஸ்லேஷன் அண்ட் நோட்ஸ் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டிருக்கிறேன். சைவ சித்தாந்தத்தில் இத்தனை ஆர்வம் எப்படி ஏற்பட்டது?
நான் பிறந்தது வேதாந்த குடும்பத்தில், ஆனால் ஈடுபாடு வந்தது சைவ சித்தாந்தத்தில். சிவஞான போதம் நூலுக்கு ஜே எம் நல்லசாமி பிள்ளையின் மொழிபெயர்ப்பு நூலை வாங்கி படித்தேன். 1895 வெளியான நூல் அது. அதில் எல்லா சொல்லும் புரிகிறது, ஆனால் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை. அவன் அவள் அது எனும் அவைமோ வினைமையில் தோற்றிய நிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது சிவஞான போதத்தின் முதற் பாடல்.
உரை நூல்கள் பல வாசித்தும் புரியவில்லை, ஆனால் எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வண்ணம் உரை எழுதியவர் வைஷ்ணவரான டி ஆர் சீனிவாசாச்சாரியார். அவர் உண்மை விளக்கம் என்ற பெயரில் ஒரு நூலை எழுதியிருந்தார். அதை புரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தம் புரிந்துவிடும். அதுபோல திருமுறைகளில் எனக்கு ஈடுபாடு வர காரணம் எம்பார் விஜயராகவாச்சாரியார். அவர் சொல்ல கேட்டதுதான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணமும் சுந்தரமூர்த்தி நாயனார் புராணமும்.
பெரிய புராணம் உங்களை வசீகரித்தது குறித்து கூறுங்கள்.
1960 சுகபிரம்மம் ராமசாமி சாஸ்திரிகள் என்று ஒருவர் இருந்தார். அவர் 40 தஞ்சாவூரில் பெரிய புராணம் சொற்பொழிவு நிகழ்த்தினார். வாரியார் அதனை ஆரம்பித்து வைத்தார். அவர் 1 மணி நேரம் பேசி பின்னர் இவர் பேசுவார் என்று அறிவித்து அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தனர். காரணம், சாஸ்திரிகள் அந்த அளவுக்கு அப்போது பிரபலமில்லை. சாஸ்திரிகள் பேசினார், 1/2 மணி நேரம்தான், அதற்குள் கொட்டு கொட்டென்று கொட்டிவிட்டார். 2 நாளைக்கு அப்படி நடந்தது. 3 நாள் முதல் சாஸ்திரிகளின் பேச்சை கேட்பதற்கென்றே கூட்டம் வர ஆரம்பித்தது.
சேக்கிழார் அடிப்படி ஆகவே மாறிவிட்டீர்களே, அது எப்படி?
சேக்கிழாரின் பெரிய புராணம் படிக்க படிக்க புது பொருள் தரவல்லது, வாசிக்க வாசிக்க இன்பம்தான். தொண்டர்களின் புராணங்கள் நம் உள்ளத்தை உருக்கி கண்ணீர் வரவழைத்து விடும். பெரிய புராணம் என்பது வரலாறு. இப்படி ஒரு நூல் உலக இலக்கியங்களில் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு பக்தி சுவை உடையது. எதுவுமே பெரிய புராணத்திற்கு ஈடாகாது. பெரிய புராணத்தின் மீது சேக்கிழார் மீது கொண்ட ஈடுபாட்டால் நான் சேக்கிழார் அடிப்படி ஆனேன். அந்த ஈடுபாட்டாலேயே பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டேன்.
பெரிய புராணம் மற்றும் திருமுறைகளின் சிறப்புகளாக எதை சொல்வீர்கள்?
பெரிய புராணம் என்பது பல சிகரங்களை உடையது. எல்லோரும் எல்லாவற்றையும் எட்டி பார்த்துவிட முடியாது. அவனருளால்தான் சாத்தியமாகும். இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்பது அவன் சொல்லிக் கொடுத்தால்தான் நமக்கு புரியும். நம் நிலைக்கு அவன் இறங்கி வருகிறான். நாயன்மார்களின் பெருமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தவே இறைவன் பலவாறாக வருகிறான் என்று சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார். அடியார்கள் நமக்கு ஆண்டவனை அறிமுகப்படுத்துகிறார்கள், ஆண்டவன் நமக்கு அடியார்களை அறிமுகப்படுத்துகிறான். தில்லை 3000 அந்த சிவபெருமானும் அடக்கம். அவனே ஒரு தீட்சிதர், அவனே அடியெடுத்து கொடுக்கிறான். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று. அதனால்தான் அவன் பக்த பக்திமான், அதாவது பக்தர்களை பக்தி செய்யும் கடவுள். அடியார்க்கு எளியவன், பக்தர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான், எந்த நிலைக்கும் கீழிறங்குவான். திருவிளையாடற் புராணத்தில் பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் என்று ஒன்று உண்டு. தாய்ப்பன்றி இறந்ததால் சிவனே பெண் பன்றியாக மாறி அங்கிருந்த அத்தனை பன்றிக்குட்டிகளுக்கும் பால் கொடுத்தான். இதைவிட எளிமையாக ஒரு தெய்வம் கீழிறங்கி வர முடியுமா? அன்பெனும் பிடியனில் மட்டுமே அகப்படும் மலை அவன். அன்பே சிவம்தான், ஆனால் அதை யாரும் அறிகிறார் என்கிறார் திருமூலர். பக்தியில் மூளைக்கு வேலையில்லை, அனுபவத்திற்குத்தான் வேலை. அனுபூதிதான் இங்கே முக்கியம், அறிவல்ல. பக்தியால் மட்டுமே அவனை அடைய முடியும். அழுதால் அவனை பெறலாம் என்பார் மாணிக்க வாசகர். எதற்கோ அழுகிறோம், இறைவனுக்காக அழுகிறோமா? பெரிய புராணத்தை திருவாசகத்தை வாசிக்கும் போது நம்மால் தாங்க முடியாது, கண்ணீர் பெருகும். ஆனால் இந்த மாதிரி நூல்களை எரிக்க வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். நாம் எரிக்கவில்லை. எரிக்காமலேயே அவர்களது அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிவிட்டோம். நாம் இவற்றை படிக்காமல் ஒதுக்கி வைத்து விட்டோம். இந்த நூல்களை ஒவ்வொரு வீட்டிலும் படித்தால் மனமாற்றம் சமூக மாற்றம் எல்லாம் தானாக வரும். மனதிற்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்.
மாணிக்க வாசகரை பற்றி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் குறிப்பிடவில்லை. ஆமு சரவண முதலியார் போன்றவர்கள் பொய்யடிமையில்லாத புலவர் மாணிக்கவாசகராக இருக்கலாம்
என்கிறார்கள். உங்கள் கருத்து என்ன? பலர் இப்படி பல கருத்துக்களை சொல்வார்கள். தொகையடியார்கள் வேறு, தனியடியார்கள் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தில்லைவாழ் அந்தனர் தொகையடியார். அதே போன்று பொய்யடிமை இல்லாத புலவர் என்பதும் தொகையடியார்தான். புலவர் என்பது பன்மை, பல புலவர்களை அது குறிக்கிறது. மாணிக்க வாசகரே ஏன் பாடவில்லை என்றால் அவர் சுந்தரர் வாழ்ந்த காலத்தில் இல்லை. அதாவது சுந்தரருக்கு பின் 100 வருடம் கழித்து பிறந்தவர் மாணிக்க வாசகர். அதனால்தான் சுந்தரர் அவரை பாடவில்லை. அவரை அடியுற்று எழுதிய சேக்கிழாரும் பாடவில்லை. அவ்வளவுதான்.
குடவாயில் பாலசுப்பிரமணியன்.
அனபாயன் காலத்தில் பெரிய புராணத்தை சேக்கிழார் சொல்லில் வடித்தார். தாராசுரத்தில் பார்த்தால் பொய்யடிமையில்லாத புலவர் என்று கல்வெட்டில் எழுதி அங்கே 3 பேரின் உருவங்கள் இருக்கின்றன. அந்த கோயில் சேக்கிழார் வாழ்ந்த போதே கட்டப்பட்ட கோயில். 2ம் ராஜராஜன் காலத்தது. சேக்கிழாரின் கண்காணிப்பில் கட்டப்பட்டது. அங்கே ஒவ்வொரு பேனலிலும் கல்வெட்டு குறிப்புகள் இருக்கின்றன. அங்கே பொய்யடிமையில்லாத புலவர் என்று போட்டு அதில் 3 புலவர்களை காண்பித்திருக்கிறார்கள். அப்படி இருக்க பொய்யடிமையில்லாத புலவர் என்பது மாணிக்க வாசகர் என்ற தனியடியார்தான் என்று சொல்வதில் பொருள் இல்லை. அதுபோல மாணிக்க வாசகர் திருக்கோவையாரை எழுதவில்லை என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். அதிலும் பொருள் இல்லை. வதுக்கூரில் ஒரு 11ம் நூற்றாண்டு சோழர் கால செப்பு பிரதிமம் கிடைத்திருக்கிறது. அதில் மாணிக்க வாசகரின் உருவச்சிலை இருக்கிறது. கையில் 7 வைத்திருக்கிறார். அந்த 8ல் திருக்கோவையாரின் முதலடி எழுதப்பட்டிருக்கிறது. முதலடி முழுவதும் அதில் இருக்கிறது. இதைவிட வேறு சான்று வேண்டுமா என்ன? மாணிக்க வாசகரின் இயற்பெயர் சிவபாத்தியர். இதனை நம்பியாண்டார் நம்பி சொல்கிறார், வருவாசகத்தினில் முற்றுணர்ந்தோனை வளர்தில்லை மண்ணை திருவாத ஊர் சிவபாத்தியன் செய் திருச்சிற்றம்பல பொருளார் தருதிரு கோவை கண்டே என்று சிவபாத்தியன் எழுதிய திருச்சிற்றம்பல கோவை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் திருக்கோவையார். இப்படி அசைக்க முடியாத பல இலக்கிய வரலாற்று ஆதாரங்கள் இருந்தாலும் சிலர் பிடிவாதமாக இவ்வாறு சொல்லிக்கொண்டுதான் உள்ளனர். புலவர் பி வி அப்துல் கபூர் உங்கள் மீது ஒரு சித்திர கவிமாலை எழுதியிருக்கிறாரே, அது குறித்து சொல்லுங்கள். அவர் சிறந்த கவிஞர், எளிமையானவர். மூ ராகவையங்கார், ரா ராகவையங்கார், ஊவேசா, வேங்கடசாமி நாட்டார் என பலரது அபிமானம் பெற்றவர். என் மீது அவருக்கு மிகுந்த அன்பு உண்டு. என் மீது தினமும் ஒரு சித்திர கவி எழுதினார். பின்னர் அவை ஒரு நூலாக வெளியாகின. தற்போது அவரது பேத்தி அவரை போன்றே சித்திரக்கவிகள் சிறப்பாக எழுதி வருகிறார். கவிஞர் ரவி சுப்பிரமணியன் உங்களை பற்றி எடுத்த ஆவணப்படம் குறித்து. ரவி சுப்பிரமணியன் நல்ல கவிஞர். அவர் எடுத்த ஆவணப்படத்தை யூடியூபில் பார்க்கலாம். அவர் திருலோக சீதாராம் குறித்தும் ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறார். மிகவும் உழைத்து அதனை அவர் எடுத்திருக்கிறார். அதனையும் யூடியூபில் காணலாம். இன்றைக்கு சமயம், ஆன்மீகம், பக்தி வளர்ந்திருக்கிறதா? நம் உடம்பில் கால் மட்டும் வீங்கினால் அது பயில்வானா? அது வீக்கம். அதுதான் இன்றைய நிலைமை. பக்தி என்பது சாதாரணமானதல்ல, கடினமானது. பக்தனாய் பாடமாட்டேன், பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்யேன் என்கிறார் அப்பர் பெருமான். அவரை விட பெரிய பக்திமான் உண்டா? இன்றைக்கு இருப்பது சுயநலம் சார்ந்த பக்தியாக இருக்கிறது. உங்கள் நூலகத்தின் பிரம்மாண்டம் வியக்க வைக்கிறது. எனக்கு புத்தக பைத்தியம். 90 புத்தகங்களோடு ஆரம்பித்தது. இன்றைக்கு 50,000 நூல்களுக்கு மேல் இருக்கிறது. இதில் ரோஜா முத்தையா செட்டியார் எனக்கு முன்னோடி. புத்தகங்களை எப்படி வாங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது அவர்தான். வெள்ளிக்கிழமை மாலையே நானும் நண்பர் ராமலிங்கமும் கோட்டையூருக்கு கிளம்பி விடுவோம். 2 நாட்கள் அவருடன் பேசி கொண்டிருந்து அவருடைய புத்தகங்களை பார்ப்போம். அவர் தேடி தேடி புத்தகங்களை சேகரித்தவர். ஒரு பேட்டி ஒன்றில், உங்களுக்கு இந்த புத்தக சேகரிப்பில் எப்படி ஆர்வம் வந்தது என்ற கேள்விக்கு, எனக்கு இதைத் தவிர வேறொன்றும் தெரியாது என்று பதில் சொல்லியிருந்தார். உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு அதிக சந்தோஷம், எது அதிக துக்கம் என்ற கேள்விக்கு, ஊவேசா காலத்தில் வாழ்ந்தது சந்தோஷம், மூர் மார்க்கெட் இருந்தபோது வாழ்ந்தது துக்கம் என்றார். அப்படி ஒரு புத்தக காதல் அவருக்கு. தன் சேகரிப்பில் இருந்த அனைத்தையும் அவர் வாசித்திருந்தார் என்பதிலிருந்து அவரது ஞானத்தை நாம் எடை போட்டு கொள்ளலாம். உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கள். மனைவி கல்யாணி பட்டப்படிப்பு படித்தவர், வடமொழி ஞானம் மிக்கவர். முதல் மகன் டி ஆர் சுரேஷ்,
எம்டி சைக்கியாட்ரிஸ்ட். சென்னை கோடம்பாக்கத்தில் சொந்தமாக கிளினிக் வைத்திருக்கிறார். அவரது மனைவியும் சைக்கியாட்ரிஸ்ட் தான். இரண்டாவது மகன் டி ஆர் கணேஷ் பஹ்ரைனில் வேலை பார்க்கிறார். மூன்றாவது மகன் டி ஆர் ரமேஷ் கோவில் நிலங்களை பாதுகாக்கும் பணியில் இருக்கிறார். அதற்காக கோவில் தொழுவோர் சங்கம் www.templeworshippers.in என்ற அமைப்பை நிறுவி பாடுபட்டு வருகிறார். நிறைய நிலங்களை மீட்டிருக்கிறார். நான்காவது மகன் டி ஆர் மகேஷ் சென்னையில் சாஃப்ட்வேர் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். சேர்க்கிறார் அடிப்படி. அவர்கள் பேச பேச நம்மை மறந்து போகிறோம். தென்றல் செய்து வருவது பெரிய காரியம். அப்பாலும் அடிசார்ந்தார்க்கடியேன் என்பது மாதிரி தென்றலிதழும் அப்பால் இருந்து கொண்டு தமிழ்ப்பணி செய்து வருவது பெரிய விஷயம். எனது வாழ்த்துக்கள் என்கிறார். பூஜை அறையில் சேக்கிழாரையே தெய்வமாக வைத்து வழிபடும் சேக்கிழார் அடிப்பொடியின் பாதம் பணிந்து ஆசி பெற்று நாமும் விடை பெற்றோம். நப்போல் வளை ஆத்திச்சூடி நப்போல் வளை என்கிறது. பலருங்க என்ற எழுத்து எப்படி வளைந்திருக்கிறதோ அப்படி உடம்பை வளைக்க வேண்டும் என்பதாக பொருள் சொல்லி இருக்கிறார்கள். உண்மையான பொருள் அதுவல்ல. ஞ என்ற எழுத்தும் ங் என்ற எழுத்தும் மட்டுமே சொற்களில் பயின்று வரும். பிற எழுத்துக்கள் வரா. ஆக ஒரு தனி எழுத்து தன் இனக்குடும்பத்தையே காப்பாற்றுகிறது. அதுபோன்று ஒவ்வொருவரும் நொடித்து போகாது தன் இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் பொருள். வளை என்றால் சூழ்ந்துகொள், காப்பாற்று என்று பொருள். ஸ்ரீரங்கத்தில் அடைய வளைஞ்சான் தெரு என்று ஒன்றுண்டு. எல்லாரையும் சேர்த்து காப்பாற்றிய தெரு என்பது அதன் பொருள். அப்பர் பெருமான் தான் இந்த ஆத்திச்சூடி பெருமைக்கு வழிவகுத்து கொடுத்தவர். நகரவெல் கொடியான் என்று சிவபெருமானை அவர் புகழ்கிறார். நேவை போன்றிருக்கும் எருதை கொடியாக கொண்டவன் என்கிறார். ஆக நம் கண்ணுக்கு படாதது, நம் புலனுக்கு தெரியாததெல்லாம் பெரியவர்களுக்கு புலப்படும். சேக்கிழார் அடிப்பொடி. மையலும் மயிலும். மொழிபெயர்ப்பு மிகவும் முக்கியமானது. ஜிடி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் பெயர்க்கும் போது அறத்துப்பால் பொருட்பாலை செய்தார், காமத்துப்பாலை தொடவில்லை. காரணம், அவர் ஒரு புராட்டஸ்டன்ட் மதத்துறவியாக என்பதுதான். இதை செய்வது துறவியான தனக்கு சரிவராது என்று நினைத்தார். ஆனால் பின்னர் அதனை மொழிபெயர்த்தார். அதற்கு காரணம் சொல்லும் போது, இந்த தலைப்பை வள்ளுவர் மாதிரி வேறு யாரும் நியாயமாக கையாண்டு இருக்க முடியாது என்பதால் இதனை துணிந்து செய்ய முடிவெடுத்து மொழிபெயர்த்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு முதல் குரலிலேயே பிரச்சனை வந்துவிட்டது. அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு என்பது காமத்துப்பாலின் முதல் குரல். அணங்கு என்றால் தேவலோக பெண், ஆய்மையில் என்றால் விசேஷமான மயில் போன்றவள். இப்பெண் ஒரு தெய்வ மகளோ அல்லது தோகை விரிக்கும் மயிலோ அல்லது மாதுதானோ இன்னவள் என்று அறிய முடியாமல் என் நெஞ்சு மயங்குகின்றது என்பது இதன் பொருள். இதனை ஆங்கிலத்தில் பீகாக் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். அப்போது பாலினம் மாறிவிடுகிறது. பெண்ணை ஆணோடு ஒப்பிடுவதாகிவிடும். பீகன் என்றும் சொல்ல முடியவில்லை. பின் பீஃபவுல் என்று மொழிபெயர்த்தார். காடஸ் ஆர் பீஃபவுல் ரேர், She whose ears rich jewels wear, is she a maid of humankind? All wildered is my mind. G.U. Pope இதில் முன்னோடி. அன்றைய அரசாங்கத்தால் கல்லூரியில் தமிழ் மற்றும் தெலுங்கு பேராசிரியராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அது வாழ்நாள் நியமனம். பிற மொழிகளும் அவருக்கு தெரியும். புறநானூறு எல்லாம் எப்படி பண்ண வேண்டும் என்று அவர்தான் ஆரம்பித்து வைத்தார். சேக்கிழார் அடிப்பொடி. நாதனா நாமமா? நாதனை விட நாமத்திற்கு வலிமை அதிகம். அதனால்தான் மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க என்று சிவனின் நாமத்தை முன்வைத்தார். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதனின் நாமம். நாதன் என்பது பிரம்மம். அது 24 கேரட் தங்கம் மாதிரி அப்படியே இருக்கும், நகை செய்ய முடியாது. ஆனால் நாமம் என்பது செம்பு கலந்த தங்கம் மாதிரி, நம் இஷ்டத்திற்கு பக்தி செய்து வளைத்து கொள்ளலாம். ஆஞ்சநேயர் இலங்கைக்கு புறப்பட்டார். கடற்கரைக்கு வந்ததும் ராமா என்றார். கடல் தாண்டி விட்டார். ராமர் இலங்கைக்கு செல்ல கடற்கரைக்கு வந்தார், பாலம் கட்டினார். இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நாமத்தின் மகிமையை. ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடி என்று சொல்லவில்லை, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று சொல்கிறாள். துச்சாதனன் துயிலுரியும் போது திரௌபதி, வையகம் காத்திடுவாய் கண்ணா மணிவண்ணா என்ற மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண், ஹரி 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 ஹரி,
ஹரிஹரி ஹரிஹரி என்று கண்ணனின் நாமத்தை சொல்லி துதிக்கவும் புடவை வளர்ந்தது, மானம் காத்தது. ஆக எப்போதும் நாம் இறைவனின் நாமத்தை, அது சிவநாமமோ இராமநாமமோ எதுவாக இருந்தாலும், சொல்லி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்போதும் துணையாக இருந்து நம்மை காக்கும். இவற்றை ஞாபகப்படுத்த 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம் என்று எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன. அவற்றை பக்தியோடு வாசித்தால் நல்லது நடக்கும். சேக்கிழார் அடிப்பொடி. பெண்ணிற் பெருந்தக்க யாவுள. தில்லையில் நடப்பது ஆனந்த தாண்டவம். ஆனால் அந்த தாண்டவத்தை மனித சரீரம் உள்ளவர்கள் பார்க்க முடியாது. ஆனந்தம் வேறு, இன்பம் என்பது வேறு. இன்பம் ஒன்று பலவாய்ப் பிரிவது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்றார் பாரதியார். ஆனால் ஆனந்தம் என்பது முழுமையானது, பிரிக்க முடியாதது, பரிபூர்ணமானது. அதனை நமது உடலின் பல கரணங்களால் தாங்க முடியாது. அதற்காகத்தான் சிவனின் அருகில் சிவகாமி இருக்கிறாள். சிவபெருமானிடமிருந்து வரும் அந்த ஆனந்த அலைகளை மனிதர்கள் தாங்கும் அளவிற்கு மட்டுப்படுத்தி கொடுப்பதற்காக அவள் இருக்கிறாள். பிறந்த 10 நாள் ஆன குழந்தைக்கு ஜுரம் வந்தால் ஊசி போட முடியுமா? மருந்து கொடுக்க முடியுமா? அது தாங்குமா? அதற்காக அம்மா மருந்து சாப்பிடுவாள். அவள் சாப்பிட்ட மருந்து அவளுள் சேர்ந்து தாய்ப்பால் மூலம் குழந்தைக்கு சேரும். அதுதான் தாய்மை. பாலுன் குழவி பசுங்குடல் பொறாதன நோயுன் மருந்து தாயுண்டாங்கு என்று குமரகுருபரர் சொல்வார். இப்படி இறைவனை சிவன் சக்தி என்று ஆண் பெண்ணாக பிரித்தாலும் பால் கடந்தது இறை. கம்பன் சொல்லுவான், ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ என்று. மனைவியை பிரம்மா நாவில் வைத்து கொண்டார், விஷ்ணு நெஞ்சினில் வைத்தார், சிவனோ உடலின் பாதியையே தந்துவிட்டார். இதிலிருந்து பெண்களுக்கு எவ்வளவு ஏற்றத்தை நம் தெய்வங்கள் கொடுத்திருக்கின்றன என்று பார்க்கலாம். இப்படி பெண்களுக்கு மிக உயர்வான இடத்தை இந்து மதம் அளித்துள்ளது. பாரதியார் சொல்வார், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்று. திருத்தொண்டர் புராணத்தில் வரும் அன்பர்கள் எல்லாம் நாயன்மார்களாக மலர்வதற்கு காரணம் அவர்களுக்கு வாய்த்த பத்தினியர்தான். அவர்கள் மனைக்கு வேர் மாதிரி. அஸ்திவாரம் வெளியே தெரியாது, கட்டடம்தான் தெரியும். இல்லாள் என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு ஆண்வாள் கிடையாது. இல்லான் என்றால் அதற்கு எதுவும் இல்லாதவன் என்பது பொருள். அதுபோல சமஸ்கிருதத்தில் கிரகணி என்பார்கள். அதற்கும் ஆண்வாள் கிடையாது. பெண்களுக்கு இவ்வளவு உயர்ந்த இடத்தை நமது சமூகம் அளித்திருக்கிறது. இன்றைக்கு பெண்களுக்கு உயர்வை கொடுக்க மனமில்லாவிட்டாலும் அவர்களது உயர்வை அங்கீகரித்தாலே போதும். ஆனால் அது கூட நடப்பதில்லை. எல்லாம் மாறிப்போய்விட்டது. இதனை அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. அப்படி நினைவூட்டுவாரும் அதிகம் இல்லை. சேக்கிழார் அடிப்பொடி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.